காட்டுக்குள் செல்லப்படும் போது பல உயிரினங்கள் அனாதையாக செத்து கிடக்கு. அந்த உயிர் போன ஒருபாடு அந்த உடலை வெளுத்த அணுக்களே அந்த உடலை சாப்பிட ஆரம்பிக்கிறது, புழுவாகுது. இருந்தாலும் இந்த ஆவியின் மனங்கள் வெளிப்படும் போது சூரியன் எடுத்து வைத்துக் கொள்ளுது. பல தாவர இனங்களை உணவாக உட்கொண்ட இந்த மிருக உடல் இந்த ஆவியின் தன்மை இது உடலை அந்த தசை இது விழுங்கினாலும் இழந்து வரக்கூடிய மனத்தை சூரியன் காந்தப்புல நறிவு கவர்கின்றது. இது அலைகளாக மாறுகின்றது. இப்ப புலி மற்றொன்றை இரத்தங்களை உறிந்து பழக்கமானது. ஆக அத்தகைய நிலைகளில் இந்த ஆவித்தன்மை சென்ற பின் இது சூரியன் எடுத்துக்கொண்டால் மற்ற தாவர இனங்களை கண்ட பின் இந்த உணர்வலையை கண்ட பின் மற்ற தாவர இனங்கள் அஞ்சு ஓடுவதும் இதைக்காட்டும் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு இதில் மோதன உடனே சுழல் காத்து போல வீசி மூன்றும் ஒன்றாக சேர்கின்றது. அப்படி மூன்றும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது அது இதை கலந்த ஒரு அணு வித்தாக மாறுகின்றது. உதாரணமாக வேப்ப மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதனுடைய மனம் சாம இசை, ஆனால் வேப்ப மரம் ரிக், ஆனால் ரோஜாப்பு செடி ரிக், அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம இசை. இப்ப ரோஜாப்பின் மனத்தில் நுகர்ந்தால் ஆகா என்று அந்த இணர்வு கொப்ப நம்ம மகிழ்ச்சியாக செய்கின்றது. வேப்ப மரத்தின் உணர்வு நுகர்ந்தால் வாந்தி வருகின்றது. ஒரு விஷச்செடியின் சக்தியை நாம் நுகர்ந்தால் அந்த மனம் நமக்குள் அரிப்பு வருகின்றது. ஆகவே அதனால்தான் ரிக் சாம என்று இந்த வாசனை வருகின்றது. ஒன்றோடொன்று மோதிய பின் கலந்து விட்டால் இப்ப வேப்ப மரத்தின் உணர்வலையை கண்ட பின் ரோஜாப்பின் உணர்வலை ஓடுகின்றது. அப்ப ஓடும்போது விஷத்தன்மை கொண்ட அந்த அலைகள் மோதிய உடனே கிருகிரு என்று சுழல்கின்றது. அது சுழலும் போது வேம்பின் உணர்வை சேர்த்து மூன்றும் கலக்கின்றது. வேப்ப மரத்தின் உணர்வு 10%, ரோஜாப்பின் சத்து 3%, இந்த விஷச்செடியின் சத்து 1%, மூன்றும் ஒன்றாக இணைந்த பின் இது அதர்வன அடங்கி விடுகின்றது. மூன்று ஒன்றாக சேர்த்த பின் யஜு ஒரு வித்தாக உருவாகின்றது. மோதலில் பார்க்கல அந்த சுழிக்காத்து அடிக்கமே மேல ஆவிகள் கொஞ்சம் போகும். அதை எடைக்கூடிய பின் பூமியின் ஈர்ப்புக்குள் வந்து மறையும். இப்படி பூமிக்குள் மேல்பரப்பில் இருப்பதும் பூமிக்குள் அது காத்து அடித்து தூசியின் நிலைகள் உள்ளுக்க பதிந்து விட்டால் ஈரப்பசையான நேரமும் இரவு நேரங்களின் மின்னல் தாக்கினால் அந்த மின்னலின் தன்மை இந்த கருவு கவரும். இப்ப 10% வேம்பின் உணர்வும், 3% ரோஜாப்பின் உணர்வும், 1% இந்த விஷசீடின் உணர்வை நுகர்ந்தால் அது கருவேப்பிலையாக வரும். கசப்பும் இருக்கும், நறுமணம் இருக்கும், அரிப்பும் இருக்கும். இதே போல தாவர இனங்கள் ரிக் சாம அதர்வன யஜு ஒரு வித்தானத்தின் இதில் எதை கலந்ததோ அந்த செடியாக மாறுகின்றது. இதே போல இதை காட்டுகளில் இப்ப ஒரு புலி ரிக், ஒரு மான் ரிக், அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம இசை, புலியின் உணர்வின் தன்மை அதில் வரக்கூடிய சாம இசை. ஆக நாம் புலியை பார்த்த நினைச்சு அஞ்சு ஓடுகின்றோம், மானை பார்த்த பிடிக்க விரும்புகின்றோம். ஆகவே மான் புலியை பார்த்த பின் அந்த புலியின் உணர்வுகள் மானின் உடலுக்குள் சேர்ந்த பின் அதர்வன இதை அடக்கி விடுகின்றது. பின் புலியின் உணர்வை அது நுகரப்படும் போது யஜூர் ஒரு வித்தாகி விடுகின்றது. ஆனால் வித்தான பின் மானின் உயிரான்மை வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலி குட்டியாக மாறுகின்றது. ஆகவே இதை போலதான் இப்போ ஒரு நோயாளியின் உணர்வுகள் அதிகமாகின்றது. நாம் சாந்தமான உணர்வு கேட்ட பின் அந்த உணர்வு நாம் சாந்த மனிதன் நுகர்ந்த பின் அந்தருடைய சாம இசை நமக்குள் நாம் அழுக தொடர்கின்றோம், நாம் வேதனைப்படுகின்றோம். இந்த உணர்வுகள் நாம் நல்ல உணர்வுக்குள் ஆனத்தின் அதர்வன மீண்டும் அவரை திரும்ப திரும்ப என்னால் ஐயாஜு இந்த உணர்வின் வித்தாக நமக்குள் மாறுகின்றது. ஆனால் அந்த வித்தாவதற்கு எந்த உடலிருந்து நாம் இந்த வலுவை பெற்றமோ அந்த மனிதன் இறந்தார், அந்த ஆன்மா இந்த சாந்தை அன்புடன் விசாரித்து அந்த உடலுக்குள் வருகின்றது. அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த விஷத்தன்மை அது பெருக்குகின்றது. இந்த விஷத்தன்மை பெருகப்பின் இந்த மனிதனை வீழ்த்தி விடுகின்றது. ஆக மனிதனானத்தின் வலிமைமிக்க நிலை விஷத்திற்கு வலிமை உண்டு. விஷத்தின் ஆதாரமாக வைத்தது மற்ற உயிரினங்கள். இதை வென்றவன் துருவ நட்சத்திரம் என்பதிலிருந்து அதை நாம் எடுத்து இந்த நிலையிலிருந்து நாம் மாற்ற வேண்டும். இந்த நிலையில்தான் வேதங்கள் கூறிய நிலைகள் கொண்டு உயிரணு தோண்டி மனிதனானத்தின் இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை சூரியனுடைய காந்தப்புறான் அறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது. ஆக அந்த அலையின் தன்மையை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இதை உங்களுக்குள் இந்த உபதேசித்து இயக்கும் உண்மையை நீங்கள் நுகரப்படும் போது ஒவ்வொரு குண நலங்களையும் எப்படி இயக்குகிற இந்த உணர்வை அறிகின்றீர்கள். இதோடு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்களுக்குள் கலந்து இந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்படும் போது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் உங்கள் உடலுக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக உருவாகின்றது. ஆக இந்த வித்தின் உணர்வுகளை நீ எப்போது துயரம் என்ற நிலையோ சங்கடம் என்ற நிலைகள் வருதோ அப்போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று இயங்கினார். அந்த உணர்வின் சத்தை ஏனென்றால் நாம் வேதனை என்ற உணர்வை நுகரப்படும் போது வேதனை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அதை ரெண்டும் சேர்த்து நுகரப்படும் போது நாம் வேதனை என்ற உணர்வினை இது அடக்குகின்றது. அதனால்தான் ராமாயணத்தில் வாரிய ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்று. ஆகவே நாம் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்த பின்தான் அவனை அறிய முடிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த தீமை என்ற உணர்வு உடலுக்குள் செல்வதற்கு முன் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை புருவ மத்தியில் வைத்து எண்ணினால் இந்த உணர்வு அங்கே வந்து அந்த வலுப்பெற்ற நிலைகள் வந்துவிடுகின்றது. இப்ப இந்த வேதனை இந்த உணர்வு நமக்குள் போகாத வழி தடுக்கின்றது. நுகர்ந்த உணர்வும் நம் ஆன்மாவில் படுகின்றது. ஆக இந்த முன்னாடியே நிற்கின்றது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நம் உடலுக்குள் படர வேண்டும் என்று இந்த உணர்வின் வலிமையை சேர்க்கப்படும் போது அதிலிருந்து உடலிருந்து வரக்கூடிய மனம் இந்த வேதனை இந்த உணர்வை நகர்த்தி நம் உடலின் ஈர்ப்பை விட்டு கடத்தி ஆக சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்கு சென்று விடுகின்றது. அப்ப நம் ஆன்மாவை தூய்மை செய்து கொள்கின்றோம். இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இதை சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் இது ஞாபகப்படுத்தி இயற்கை எப்படி விளைகிறது என்று உங்களுக்குள் தெளிவாக்கியது. ஆனால் இதை நாம் ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் வைத்து இயற்கை நிலைகள் எப்படி செயலாக்குகின்றது என்பதை உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதை உங்களுக்குள் வராது தடுத்து நிறுத்த இது உதவும். ஆகவே இதே போன்று காட்டுக்குள் அந்த புலியின் உணர்வுகள் அது மனங்களாக சூரியன் எடுத்துக்கொண்ட பின் இந்த அதனுடைய சக்தி வலிமையானது. அதே சமயத்தில் இந்த இயற்கையில் விஷத்தின் தன்மை கொண்ட ஒரு செடியின் சத்தை நுகர்ந்த அலைகளாக வரப்படும் போது இந்த விஷத்தின் சத்து இந்த புலியின் உணர்வின் தன்மையை நகர்த்தி செல்லுகின்றது. இப்ப நகர்த்தி சென்று வேகமாக செல்லப்படும் போது பல செடிகளின் உணர்வுடன் மோதி இது கலவையாகி சுழற்சி என்ற நிலைகள் அடைகின்றது. இப்படி மூன்றும் ஒன்றாகி அவனுடைய கருத்தன்மை எப்படி இந்த கருவேப்பிலை வேப்பமரம் ரோஜாப்பும் இந்த விஷச்செடியும் ஒரு கருவேப்பிலையாக மாறியதோ இதே போல இவ்வுடல் பெற்ற பின் இது ரத்தத்தை உறிந்து இந்த உணர்வின் தன்மை பெற்ற இந்த புலி இந்த உணர்வுகள் இந்த தாவர இனமாக மாறுகின்றது. இப்ப தாவர இன வித்தாக மாறிவிட்டால் ரத்தம் கொண்ட அதாவது மனிதனோ யானையோ புலியோ அல்லது குருவியோ இவை அதன் இடத்துல சென்றால் அதை ஒட்டி அப்படியே ரத்தத்தை உறிந்துடும், அதோட மழிந்துவிடும். ஆக இந்த மாதிரி இது இப்ப அசாம் காட்டுகளின் நிறைய உண்டு. அசாம் காட்டுகளை செல்லப்படப்போம்போது இதையெல்லாம் எப்படி இருக்கிறது என்ற நிலையம் இப்ப நம்ம பகுதியில் இந்த மாதிரி செடிகள் அநேகமா இல்லை. இது வைத்தியத்திற்காக வேண்டிய பறித்து விடுவார்கள். கேன்சர் என்ற நோய்கள் வரப்படும் போது இது விஷத்தின் தன்மை உரியக்கூடிய சக்தி பெற்றது, அதை மேலே தடவினால் இந்த விஷத்தை உறிந்துவிடும். ஆனால் இதை போல சந்தர்ப்பத்தில் செடிகள் விளையிறது மிகவும் கடினம். இதே மாதிரிதான் தாவர இனங்கள் உடல் உணர்வு பெற்று இந்த உணர்வின் தன்மை விஷத்தை உரியும் சக்தி பெறுவதனால் அத்தகைய இதுகள்லாம் காலத்தால் அன்று ராஜ வைத்தியம் என்று சொல்வார்கள். அரசர்களுக்கு இது பயன்படுத்தி அந்த வித்தை வளர்க்காது மறைந்தே போய்விட்டது. ஆக இதை போன்ற நிலைகள்லாம் எப்படி உருவானது எந்த நிலை செய்தது என்ற நிலைகளும் தெரிந்து கொள்வதற்காக அந்த காடுகளில் இதெல்லாம் சாப்பாடு கிடையாது. உண்மையிலே அங்க ரெண்டு பச்சலை இல்ல இந்த பேச்சம்பழம் அதை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. குருநாதர் சொன்னவர் ஏன்னா அந்த இயற்கையினுடைய நிலைகளை பார்த்தது என்று. இதே போலதான் இன்று சாதாரணமா ஒவ்வொரு நொடிக்கும் நொடி இந்த காற்று மண்டலம் எப்படி மாறுகின்றது எதன் வழி அது இயங்குகின்றது என்ற நிலை அப்படியே பார்த்து கொண்டே போக வேண்டியதுதான். மன ஒவ்வொரு செடி உடைகள் எப்படி உணர்வு மாறுது சுழிக்காற்று வருது என்றால் அங்க ஓடி சென்று எங்க நிலைப்படுறது அங்க பூமியில படர் அங்க போன உடனே இந்த மனத்தால் நுகரும்படி செய்வார். அந்த மனத்தால் நுகர்ந்து இன்ன செடிகள் வந்தது இப்படி இப்படி ஆனது இந்த நிலை ஆனது இந்த செடி உருவானது இப்படி எல்லாம் இந்த காட்டு மலைப்பகுதியில இப்படி போயிட்டு இதுதான் இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லுவாங்க. அந்த ஆயுர்வேதங்கள்ல இதெல்லாம் தாவர இனங்கள் உணர்கள் உணர்ச்சியின் தன்மை எப்படி அது செய்யுது சாமவேதம் என்று சொல்வார்கள். ஆயுர்வேதம் சாமவேதம் என்பதெல்லாம் இயற்கையின் உண்மையின் உணர்வின் தன்மை எப்படி உருவானது என்பதனை சாம ஒரு செடியின் வாசனை எப்படி இயக்குகின்றது அந்த உணர்ச்சியின் தன்மை எப்படி இயக்குகிறது என்ற நிலைதான். ஒரு உணர்வுக்குள் ஒரு உணர்வை சேர்த்து ஒரு உணர்வுக்குள் மருந்தாக கொடுக்கப்படும் போது இந்த இசைக்கொப்ப இந்த உணர்வுகள் இசை மாற்றி அது எவ்வாறு செய்கிறது என்று வேதங்களின் மூலங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இதெல்லாம் காலத்தால் இது மறைந்தே போய்விட்டது. காரணம் இந்த வேத நூல்களில் அதை எழுதி வைத்திருந்தாலும் அந்த போர் முறைகள், அரசர்கள் போர் முறை செய்யும் போது காலத்தால் மறைந்து அந்த உண்மை நிலைகள் மறைந்தே போய்விட்டது. அதனால்தான் இன்றும் கடவுளை தேடுவதும் உண்மையின் உணர்வை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது கிடைக்கவில்லை.